கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒருமுறை கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பது, அவர் நம்மை அவருடைய சாயலிலே படைத்தது, நம் வீணாய் போவதற்கு அல்ல, தேவனுக்காக நம் கனி கொடுப்பதற்காக தேவன் உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை படைத்து சுகத்தை தந்து பலனை தந்து தாளந்துகளை தந்து கிருபை வரங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை இவ்விதமாக நடத்தி கொண்டு இருக்கின்றார். நிறைய பேர் திருச்சபையின் மூலம் வேதத்தில் வேதத்துக்கு வெளியில ஊழியங்கள் செய்கிறதை செய்ததை நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் நிறைய பேர் நல்லூழியம் செய்தவர்களும் இருக்கின்றார்கள், தவறான ஊழியம் செய்தவர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி, நல்ல போதகர், கள்ள போதகர், தேவன் அதை நமக்கு சொல்லாமல் இல்லை. நல்ல விசுவாசி, அவ்விசுவாசி, இதையெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க. நம்முடைய ஊர்களுக்கு இந்த மிஷினரிகளை குறித்து நமக்கு தெரியும். இவ்விதமான சரித்திரத்தின் மூலம், வேத புஸ்தகத்தின் மூலம் ஊழியர்களை, ஊழியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலே ஆர்மைய நாதர் இயேசு கிறிஸ்துவு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றபடியால், அவருக்கு ஒரு முன் தூதனாக வந்த யோவான் ஸ்நானன், இவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் ஊழியத்தின் பங்கு, நாம் ஊழியத்தை செய்வதிலே நாம் எவ்விதமாக செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து ரெண்டு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நிறைய ஊழிய அனுபவங்கள் அநேகருக்கு இருக்கலாம், ஆனால் இந்த அருமையான நம்முடைய முன் உதாரணமாக தேவன் நமக்கு அனுப்பி தந்து அவருடைய குமாரன் அவருக்கு முன்தூதனாக வந்த யோவான் ஸ்நானன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த ரெண்டு காரியங்களும் மட்டும்தானா அப்படி என்று கேட்டீர்களானால் இல்லை. ஆனால் இந்த இரண்டு காரியங்களும் இல்லாமல் யார் ஊழியம் செய்தாலும், எந்த ஊழியத்தை நாம் செய்தாலும், ஒருவே உலகத்தில் மனிதனிடத்திலிருந்து நாம் அநேக புகழ்ச்சிகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது அசுத்தமானது, தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மத்தேயு 7 அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசு சுவாமி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி நாட்களில் அநேகர் எங்களை போன்றவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை போன்றவர்கள் நாம் போய் நிற்போம். அப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாராம், என்னன்னா, ஒன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வரான். அப்ப எங்களை போல உள்ளவங்க சொல்லுவோமா, என்னன்னா, ஆண்டவரே திருச்சபையில ஊழியம் செய்தோம் இல்லையா, அற்புதங்கள் நடத்தினோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே, குணமாக்கணுமே ஐயா. அப்ப ஆண்டவர் சொல்லுவாராம், ஒரு வார்த்தையை கூட சேர்ப்பார், என்னன்னா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க, இரவு பகலென்று உழைத்து தீர்க்க தரிசனம் சொல்வது, குணமாக்கும் வரங்களை கொண்டு பயன்படுத்துவது, அற்புதங்கள் செய்வது, இவையெல்லாம் செய்து வாழ்ந்து கடைசியில இதற்கெல்லாம் அதிபதியாகிய நம்முடைய நாதருக்கு முன்பதாக போய் நிற்கும் போது அவர் நம்மை பார்த்து, நான் உன்னை அறியேன், எவ்வளவு பரிதாபம். அந்த நிலைமை வராதபடிக்கு இந்த ரெண்டு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து வைத்துக் கொள்ளுவோம். இந்த ரெண்டும் இல்லாதபடி நாம் ஊழியங்களை செய்வதில் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே பெயரோ பிரஸ்தாபத்தையும் எதிர்பார்க்கவில்லை. அதல்ல, பணமோ ஆண்டவர் என்ற தாளந்துகளையோ இல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஊழியத்தை செய்கிற முறையிலே அது வெளிப்படும். ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், லூக்கா 3 அதிகாரம் வாசிக்க கேட்ட பகுதியில் 21 வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய குமாரன், அவருடைய ஒரே பேரான குமாரன், அப்பாவுடைய செல்ல மடியில காணப்பட்டவர், ஒரு செல்ல குமாரன், அந்த ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தார் பிதா. அவிதமாக நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். இந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஞானஸ்நானம் தர்றாங்க. ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நான் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, நாங்க எப்போதும் நான் அதை தான் கேட்கிறேன், அவர் ஜபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, இயேசு கிறிஸ்து ஜபிக்கணுமா? பிதாவை அறிந்தவர், அவர் பிதாவின் சித்தத்தின்படி வந்தவர், பிதாவோடு அவர் எந்த நேரமும் எதையுமே பண்ணலாம், பிதா அவரோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கே ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக ஜபம் தேவைப்பட்டது. இதை நான் சொல்லும் போது மறுபடியும் என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், தானியேலுடைய ஜப வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மூன்று முறை ஜபித்தார். எதிராக சட்டம் வந்த போதும் ஜபத்தை அவர் ஒரு போதும் காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. அவர் ஜபித்தார். அவர் அளவிதமான தன்னுடைய ஜன்னலை திறந்து இதோ எருசலேமுக்கு நேராக அவர் முழங்காலில் நின்று அவர் ஜபித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஊழியத்துக்கு. அதுல முக்கியமாக நான் சொல்லுகின்றேன், ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்தில் ஈடுபடுகின்ற நபர்களுடைய தனி ஜபம் முக்கியம். ஒருவேளை நம்ம குழுவா ஜபிக்கலாம், திருச்சபையில ஜபிக்கலாம், அதெல்லாம் ஜபிக்கலாம் பாருங்க, ஆனால் தனி ஜபம் இல்லாதவனுடைய ஒரு ஜப வாழ்க்கை இல்லையானால் அவன் ஊழியத்திலேயோ அவன் கர்த்தருக்காகவோ எதையும் செய்ய முடியாது. மாய்மாலக்காரனாகத்தான் இருக்க முடியும். யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்லக்குமாரன், அவர் ஜபித்தாராம். இன்னும் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, மத்தேயு 14:23 நீங்கள் வாசிக்கும் போது, 14:23 நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இயேசுக்கு என்ன தெரியும், என்னுடைய உள்ளத்தை தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும், என்னுடைய முடிவு தெரியும், என்னுடைய ஆரம்பம் தெரியும், இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. மத்தேயு 14:23 சொல்லப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், அவர் தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது தனிமையாய் இருந்தார். இரவு ஜபம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, முழு இரவு ஜபம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நிறைய இடத்துல இருக்கோம், நம்மும் செய்திருக்கிறோம் இல்லையா, செய்ய வேண்டும் இன்னும். ஆனா ஒரு பகல் முழுசும் ஜபம் பண்ணி சாயங்காலமான போது தனிமையாக இருந்தார். பகல் முழுசும் ஜபித்தார், தனி ஜபம். அப்புறம் பாருங்களேன், லூக்கா 6:12-13 வாசிக்கும் போது, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 பேர் தெரிந்து கொள்ளுகிறார், பிதாவின் சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளுகிறார், பிதா கொடுத்த கிருபையினால தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தெரிந்து கொள்ளுகிறதுக்கு முன்ன என்ன செய்தார் தெரியுமா, இரவு முழுவதும் ஜபித்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுவீங்களா, யாராவது ஒருத்தங்க சொன்னீங்கன்னா போதும். பகல் முழுசும் ஜபிக்கிறது ஈஸியா, இரவு முழுவதும் ஜபிக்கிறது ஈஸியா? பதில் சொல்லட்டும் பரவாயில்ல, இப்படி பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து பகல் முழுசும் ஜபித்தார் பார்த்தோம் இல்லையா, இரவு முழுசும் ஜபித்தார் இல்லையா, அதையும் பார்த்தோம் இல்லையா. இப்ப நமக்கு வசதி எது, என்ன சொன்னீங்க, முக்கியங்க நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்க வேண்டும். சிலர் சொல்லுவோம், எனக்கு நைட்ல எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லுவோம், சிலருக்கு சொல்லுவோம் பகல்ல நேரம் கிடையாதுன்னு சொல்லுவோம். நோ, வி ஹாவ் டு ப்ரே. ஜபிக்காத நம்முடைய ஊழியங்கள் பலம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், தனி ஜபம், இயேசு சுவாமி தனித்து ஜபம் பண்ணாங்க. அவர் ஜபிக்கணும்னா நம்ம ஜபிக்கணும்னா எப்படி இருக்கணும், யோசிங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி ஜெபித்து விட்டு பாருங்க, ஜெபித்து விட்டு 12 பேர் தெரிந்து கொள்ள, அதுல ஒருத்தன் யாரு, அவருக்கு தெரியுமா தெரியாத? புரியமானவர்களே, தேவன் என்னோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் தருகின்ற நபர்களை குறித்து நாங்க அவ்வளவுப்படக்கூடாது, அது தேவனுடைய காரியம். ஆண்டவர் ஏன் யூதாஸ் கொடுத்த அந்த கேள்வி எனக்கே கிடையாது, ஆனால் தேவ சித்தத்தின்படி அது நடந்தது. யூதாஸ் முள்ளா இருந்தாரா, இருந்த இல்லன்னு சொல்லலண்ணா, யூதாஸ் காட்டி கொடுத்தார, காட்டி கொடுத்த பேதுரு மறுதளித்தார, மறுதளித்த இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் அந்த நாட்களில் 12 பேரை பிதா அவருக்கு கொடுத்தார். ஆனால் இரவு முழுவதும் ஜபித்து விட்டுதான் அவர்களை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக அவர் சேர்த்துக் கொண்டார். அப்ப கவனிச்சிடுங்க, நம்ம இந்த டீம் ஊழியம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து ஒரு வீடு சந்திப்பு ஊழியமா ஒரு 5 பேர், இன்னைக்கு ஒரு ஒரு டிராக்ஸ் கொடுக்கணுமா 3 பேர், இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணுமா ஒரு 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீமாக வைத்திருக்கும் பொழுது, ஆண்டுடைய நாமத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன், அந்த குழுவை உருவாக்குகின்றவர்கள் ஜபத்தில் இருக்க வேண்டும். ஊழியத்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் ஜபத்தில் இருக்க வேண்டும். சரி, அப்புறம் பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வேதத்துல நிறைய உண்டு, அதுல இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தின் முடிவு மற்ற அதிகாரத்தின் ஆரம்பம். சாலமோனை பத்தி சொல்லியிருக்கோம், ஒரு அதிகாரத்தின் முடிவுல இருக்கும் கடைசி வசனம் என்னன்னா, எருசலேமை அவன் கட்டி முடிக்க, எனக்கு சரியா சொல்லலன்னா மன்னிச்சிடுங்க, 7 வருஷம் ஆனதுன்னு இருக்கும். அடுத்த வசனம், அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கும், அவன் தன் அரண்மனையை கட்ட 13 வருடம் எடுத்துக்கொண்டான். பாருங்க, ஒரு அதிகாரத்தினுடைய முடிவு வசனம், அடுத்த அதிகாரத்தினுடைய தொடக்க வசனம். அதே மாதிரிதான் யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் கடைசி வசனம் வாசித்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும்னு சொன்னா, பின்பு அவரவர் தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். 8 அதிகாரம் முதல் வசனத்தில் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். நல்லது, நீங்க இயேசுவுக்கு தெரிந்தது. இன்னைக்கு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போனானு, பரிசேயர் சதுசேயர் பட்சிக்கிற ஓநாய்களை போன்று ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்லுகின்றவர்கள் அவர்களுக்கு முன்பதாக அவர் சென்று நிற்பதற்கு முந்தி ஜெபித்தார். அவர் ஒலிவமலைக்கு சென்றார். ஒலிவமலையில சென்று அவர் ஜபித்து விட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது, யோவான் 8 அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், வேத பாரகர் கூட்டம் ஒரு பாவம் ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல், கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஒரு மோதலை போன்று. என்ன மோதல் தெரியுமா? கேட்கிறாங்க, ஐயா மோசே சொல்றாரு, மோசை நியாயப்பிரமாணம் சொல்றது, இந்த பொண்ணு கல்லறிந்து கொல்லப்படணும்னு சொல்லுது, நீங்க என்னையா சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நான் திருப்பி உங்ககிட்ட ஒன்ன சொல்றேன், நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசும் பாருங்க, பேசும். ஏன் இவங்க இந்த கேள்வி கேட்டாங்க? இயேசு அன்புள்ளவர். இந்த அன்புள்ளவர் இந்த மகளுக்கு என்ன செய்ய போறாங்க, பார்க்கலாம் சோதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சோதிச்சாங்க. தெரியாம இல்ல, ஏறது சாஸ்திரிகள் வந்த போது வேத பாரகரை கூப்பிட்டு கேட்டான், ஐயா மேசியா எங்கேயா பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க சொல்றாங்க, யூதயாவில் பெத்லகேமில் பிறப்பார். மீகா சொல்லி இருக்கிற தீர்க்கதரிசி தெரியுமா? தெரியும். இன்றைக்கு நமக்கும் உள்ள பிரச்சனை என்ன என்றால், வேதம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், ஆனால் வேதத்தின்படி நடப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கின்றோம். இப்ப இங்க பாருங்களேன், எல்லாரும் வந்து நின்று சொல்றாங்க, ஐயா நீங்க போதிக்கிறீங்கல்ல, இந்த போதனையை பார்த்தோம்னா மோசையின் போதனைக்கும் உங்க போதனையும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மோசை சொன்னாரு தள்ளி விட்டுலாம், டிவோர்ஸ் வாங்கலான்றாரு, நீங்க சொல்றீங்க அது உங்க கடினத்தினால அவன் அப்படி சொன்னான். ஐயா ஆதியிலிருந்து தேவன் வந்து டிவோர்ஸுக்கு அவர் சம்மதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்ப ஒண்ணு கேட்கிறோம் உங்கள்கிட்ட, இந்த பொண்ணை நாங்க கையும் கை மெய்யுமாக பிடித்தோம். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் அந்த வல்லமையை ஒருவராலும் கண்டுகொள்ள முடியாது. நீங்கள் ஜெபித்து விட்டு இவ்விதமான ஒரு தீர்மானத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது நீங்கள் தேவனை உடையவர்களாக இருப்பீங்க. என்ன முக்கியமான காரியம் பாருங்க, கேட்கிறாங்க, ஐயா மோசை சொல்றது கல்லிருந்து கொள்ளணும், நீங்க என்னையா சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் குனிந்து தரையில எழுதினார். அவரிடத்தில் இருந்த வல்லமை அவர்களுக்கு தெரியாது. அவரிடத்தில் காணப்பட்ட அந்த மகிமை அவர்களுக்கு காண முடியவில்லை. அவர் பிதாவோடு ஜபித்து விட்டு வந்து நிற்கின்றார். ஐயா மிகப்பெரிய ஆயுதம் ஜபம். வந்து நிற்கிறாங்க, அவங்க கேட்கிறாங்க, ஐயா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரங்களில் இயேசு இடத்துல கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆமுன்னு சொன்னாலும் தப்பா இருக்கும், இல்லைன்னு சொன்னாலும் தப்பா இருக்கும். இப்ப பாருங்க, வந்து கேட்டாங்க, அவங்க கீழே துணிஞ்சு எழுதுறாங்க. எழுதிட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? இப்பா உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல் எடுத்து எறியினார். ஓர்சனா போறாங்க, எல்லாரும் போயிட்டான், எல்லாரும் போயிட்டான். மோசே சொல்லுகிற கல்லறி, இயேசு சொல்லுகிறார் மன்னித்து விடு. இதை எப்படி அவரால் செய்ய முடிஞ்சது? நிறைய நேரங்களில் நமக்கு தெரியும், புரிந்து கொள்ளுறோமோ இல்லையோ, எழுத்து எப்போதுமே என்ன செய்யும், கொல்லும். புரியுதா? எழுத்து என்ன செய்யும், கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறோம், இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்போதுமே கொல்லும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அது தேசத்தில் எழுதப்பட்டதானாலும் சரி, வேதத்தில் எழுதப்பட்டதானாலும் சரி, அந்த வார்த்தையின் இடையிலே அன்பு, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானம், நாம் அதை சேர்த்து நெய்யவில்லையானால், ஐயா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க பட்சித்திருப்போம். நம்ம காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது கல்லறிந்து கொள். இயேசு சுவாமி சொல்லுகிறார், ஐயா பாவம் இல்லாதவன் கல்லறி. எல்லாரும் போயிட்டாங்க ஐயா, அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஏமா ஒருத்தரும் உன் மேல குற்றம் சுமத்தலையா? அவ இல்லண்ணா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, போ இனி பாவம் செய்யாத. மன்னித்திருக்கிறாமா? எல்லாரும் போயிட்டாங்க எங்க முன்னால விட்டுட்டு. இந்த மன்னிப்பை நான் உனக்கு தருவதற்கு காரணமே ஆண்டவர் சொல்லல, ஒலிவம் மலையில என் பிதாவோடு நான் காணப்பட்டேன், ஜபம் பண்ணினேன், அதனாலதான் உன்னை மன்னிக்க முடிஞ்சதுமா? இல்லைனா மோசைக்கு மேலாக நான் உன்னிடத்துல எதையுமே சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஒன்று மன்னிக்கிறேன், ஆனால் இனிமேல் நீ பாவம் செய்யாத. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்போதுமே நாம் ஜபித்து ஒரு காரியத்தை செய்யும் போது அளவில் அடங்காத ஒரு வல்லமையால் நாம் நிரப்பப்படுவோம். மக்களுக்கு முன்பதாக நாம் சென்று கொண்டு நிறுத்தப்படும் போது என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று கவலைப்பட தேவையே இல்லை. தேவன் நமக்கு அதை தருவார், ஆவியானவர் நமக்கு அதை கொடுப்பார். அடுத்து படி பாருங்க, சிலுவைக்கு போறாங்க. சிலுவைக்கு போதானே வந்தாங்க, ஞாபகத்தில் வச்சுருங்க, சிலுவைக்கு போறதுக்காக தானே வந்தாங்க. ஆனா சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கெத்செமனே தோட்டத்துல போய் முகம் குப்புற விழுந்து நெற்று நம்முடைய அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமாக நிலத்தில் பாயும்படி செய்து பிதாவோடு அவர் ஜெபித்தார். அதை எப்படி ஆக்குன்னு சொல்லும் போது கதறி ஜெபித்தார், அழுது ஜெபித்தார், கூக்குரலோடு ஜெபித்தார். பிதா தானே அனுப்புனாங்க, பிள்ளைக்கு தெரியுமே எதுக்கு அப்பா அனுப்புனாங்கன்ட்டு ஜபிக்க வேண்டாமே? இல்லைங்க, இல்ல, ஜபம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அந்த ஜபத்தின் பலன்தான் அவர் சிலுவையிலே சென்று நின்று கொண்டு முதல் வார்த்தை சொல்லுகின்ற, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்ன ஏன் என்னால் மன்னிக்க முடியல, ஏன் நம்மால் இன்னைக்கு மன்னிக்க முடியவில்லை? ஒரே ஒரு காரணம், என்னுடைய ஜப வாழ்க்கை குறை. இயேசுவாமி ஜபித்து எல்லாவற்றையும் செய்த ஊழியத்துல முக்கியமானது அதுங்க. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை எடுத்துடுங்க, யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை எடுத்துடுங்க, வேற அநேக பக்தருடைய ஊழியங்கள் எடுத்துடுங்க. என்ன மாதிரி இப்படி ஒரு சபையில வந்து அவங்க ப்ரீச் பண்ணிட்டு போகல பாத்துடுங்க, அவங்களுடைய ஊழியம் சமுதாயத்துல இணைந்து காணப்பட்டது. இதெல்லாம் உங்களோட மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 16 அதிகாரத்தில் 7-8 வசனத்தில் இயேசுவாமி தன்னுடைய சீஷரிடத்தில் பார்த்து சொல்லுவாங்க. யோவான் 16:7-8 வசனங்களில் இந்த 16, யோவான் 13:14, 15, 16, 17 இந்த 5 அதிகாரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை நாளன்று அவர் சீஷர்களோடு பஸ்கா பண்டிகையை உட்கொண்டு விட்டு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. பார்த்துக்கங்க, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நான் திருப்பியும் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஒரு பைபிள் ஸ்டடின்னு சொன்னால் எவ்வளோ மணி நேரம் இருப்பீங்க? இருப்பீங்கன்னா முழிச்சிருக்கிறது எவ்வளோ? ரொம்ப நேரம் இருப்பாங்க. குட், அப்ப கண்டிப்பா பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க வேண்டியதான். எவ்வளவு நேரம் இருப்பீங்க சொல்லுங்க? எவ்வளவு? 2 hours. இந்த பக்கத்துல, அப்ப இந்த பக்கத்துல எல்லாரும் உள்ளவங்க நிறைய நேரம் இருப்பாங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க 2 மணி நேரம் சொல்லலாமா? அப்படி எடுத்துடுவோமா? பைபிள் ஸ்டடி
ஏ சுவாமி, இந்த அஞ்சு அதிகாரத்தை நீங்க உங்க வாழ்நாளில் நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. மகா பிரதான ஆசாரிய ஜெபம், யோவான் 15 அதிகாரம், நானே மெய்யான திராட்சை செடி. ஆண்டவருடைய இந்த அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா எப்ப சொல்லிக் கொடுத்தாரு? ஏசு சுவாமியோட ஊழியம் செய்யறவங்க பாக்கியவான்களா இல்லையா சொல்லுங்க? பாக்கியவான்கள் தானே. இரவுலையும் தூங்க விட மாட்டாரு, பகல்லையும் சாப்பிட விட மாட்டாரு. இந்த 5000 பேர் போஷித்த நிகழ்ச்சியில பாருங்க, போய் கேட்கிறாங்க, ஐயா 3 ஐயா உங்களுக்கு என்ன இல்ல, ஒன்னும் சாப்பிடல. அவங்களுக்கு பசிச்சுதா இவங்களுக்கு பசிச்சுதா? ஏசுவாமிட்டு போய் சொல்றாங்க, எங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை. ஏசுவாமி அது தெரிஞ்சதுனால என்ன சொன்னா தெரியுமா? நீதான் கொடுக்கணும்னா. ஒன்னு கேட்டாரு அன்றைய எல்லாரும் சீசில் கேட்டாங்க, ஐயா 300 பணமா? 300 பணத்துக்கு வாங்கினா கூட என்ன செய்யாதது, இவங்களுக்கு காணாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரோடு ஊழியம் செய்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். மோசிட்ட கேட்டீங்கன்னா சொல்வார், 40 இருந்தேன் என் மலையில, ஒரு நேரம் கூட எனக்கு பசிக்கவில்லை. ஏன்னா யோவான் 6 சொல்லுவார், நானே ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் யாரு? நானே. அவரோடு இருக்கும்போது தூக்கம் வரக்கூடாது. ஆனா சீசில் வந்து தூங்கினாங்களா இல்லையா? அவரோடு இருக்கும்போது பசி வரக்கூடாது. பசி வந்துச்சா இல்லையா? வந்துச்சு இல்லையா? ஆனா பாருங்க, இந்த 5 அதிகாரத்தையும் சீசிலோட சொல்றாரு, உட்கார வச்சு பேசுறாரு நைட்ல. அவர்கிட்ட சொல்றாரு, இதே நாளைக்கு என்ன பிடிச்சு சிலுவையில் அறைய போறாங்கன்றாரு. இவங்க அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கஷ்டமா இருக்குமா நல்லா இருந்திருக்குமா யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் நித்திரமாயிருக்கும். அப்புறம் இதை பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு சொல்றாரு, இனிமே என்ன செய்வோம், ஜபம் பண்ணுவோன்றாரு. யோசிங்க, நான் அப்படி செய்த என்ன சொல்லுவீங்க? மனசுல வந்து சொல்லுங்களேன், டக்குன்னு வந்தது. ஏ சுவாமி, சாயங்காலத்தில் பஸ்கா பண்டிகைலாம் ஆசிரிச்ச பிறகு ஒரு பயங்கர பைபிள் ஸ்டடி. அந்த பைபிள் ஸ்டடி முடிச்சோன்னு சொன்னா, வாங்கடா கெத்செமனே போவோம், ஜெபம் பண்ண போவோம். நான் கூப்பிட்டா என்ன செய்வீங்க? என்னது அருமையான தேவ பிள்ளைகளை, யோசித்துறீங்க? அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சீசன்ல பார்த்து சொல்றாரு, எப்பா நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் வர்றாரு, அவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு இந்த மெட்ராஸ்ல தண்ணி வந்த சமயத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இதை ஆண்டவர் உங்களுக்கு காட்டலையா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, எங்க அப்பாவுக்கு காட்டினாங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு, இன்னொருத்தர் சொன்னாரு 10 முன்னால நான் மெட்ராஸ்ல வரப்போகுதுன்னு சொன்னேன்னாரு. இப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தை நீ காண்பாயானால் கண்டித்து உணர்த்து, அநியாயத்தை காண்பாயானால் கண்டித்து உணர்த்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து. இன்னை பாருங்க, 2 பிரச்சனை மாதிரி நமக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுட்டுங்களேன். ஒருத்தர் வந்து நின்றுட்டு பாவத்தை பத்தி பேசுறாரு, ஒருத்தர் வந்து நின்றுட்டு நீதி இது அநீதி இதுன்னு சொல்றாரு, ஒருத்தர் வந்து நின்றுட்டு இதோ நியாய தீர்ப்பின் நாளில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொருத்தர் வர்றாரு, அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னன்னா, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க. உங்களுக்கு வலது புறமும் இடது புறமும் நீங்க இடம் கொண்டு பெருகுவீங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுடுங்க. ஓபனா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, எந்த பிரச்சனை உங்களுக்கு பிடிக்கும்? ஆசீர்வாதம் வலது பக்கம் இடது பக்கம் பெருகுதான் பிடிக்கும் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? சீசல்ல பார்த்து, எப்பா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்து, நீதியை குறித்து பேசப்பா, நியாய தீர்ப்பை குறித்து பேசு, அவர் உங்களுக்கு அதை உணர்த்துவார், பரிசுத்தாவியானவர் அதை குறித்து பேசு. நான் இப்ப திருப்பி சொல்றேன், இயேசுவாமி யான் தெரியுமா? ஒரு பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொன்னாரு, டேய் உங்களை எனக்கு தெரியாது, யான் தெரியாதுன்னா, நீ தீர்க்க தரிசனம் சொன்னிய ஒழிய நீ ஜனங்கள் பேர்ல உனக்கு ஒரு அன்பு பற்று பாசம் ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது, அன்பு கூறல. நீ அன்பு கூறுவாயானால் அவன் செய்த தப்பை நீ சொல்லி இருப்பாய், நீ சொல்லாததுனால நீ அக்கிரம செய்யக்காரன். முடிச்சுட்டு பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இயேசுவாமியுடைய முதல் பிரசங்க வரி என்ன தெரியுங்களா? மனம் திரும்பு. யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்க வரி என்ன தெரியுங்களா? மனம் திரும்பு. யோவான் ஸ்நானம் உன்ன கூட கூட்டி சொன்னார் என்னன்னா, உரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டுனவன் யார்? மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். மனம் திரும்புதலை குறித்து பேசாத ஒரு செய்தி, ஒரு ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படவே முடியாது. மனம் திரும்புதலை குறித்து பேச வேண்டும். யார் பவுலை பிடித்துக் கொண்டு போய் அகிரிப்ப ராஜாவுக்கு முன்பாக விட்டார்கள், அந்த நாட்களுடைய ரோம பிரதிநிதிகளுக்கு முன்பதாக விட்டார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்ன சம்மதிக்க வச்சேன்னாங்க. அவர் சொன்னது என்ன? பாவம் அக்கிரமத்தை குறித்து பேசினார். மனம் திரும்புதலை குறித்து பேசணும். பாருங்க பாருங்க, இதுல வெளிப்படுத்தின விஷயம் 2:5 ஆவியானவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, கவனிச்சிடுங்க, இங்க நிறைய பேர் இருப்போம். நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட நாள்ல ரொம்ப அனலா இருந்தோம். எத்தனை நாள் ஜோபம் பண்ணாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. மலையில போயும் ஜோபம் பண்ணுவோம், கீழே வந்து ஜோபம் பண்ணுவோம், அப்படியெல்லாம் இருந்தோம் மாதிரி. ஆனா இப்ப விழுந்துட்டோம்னா, ஆவியானவர் சொல்றாரு எபேசு திருச்சபை பார்த்து, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து என்ன செய்ய? மனந்திரும். இல்லன்னா நான் உன்னிடத்துல வந்து உன் விளக்கு தந்த எடுத்துட்டு நீ ஒளி கொடுக்க மாட்டாய். பிரியமான தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வாய்ப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதை நாம் மௌனமாக சாதிக்க கூடாது. நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும். நாம் வாழ்கிற அமெரிக்க தேசம் வேதத்துல சொல்லி இருக்கிற பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேசத்தை போலதான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் நானும் நீங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? முடியவே முடியாது. தேவன் சொன்னது சொன்னதுதான். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் தான் இருக்கிறது. வித்தியாசமே கிடையாது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் உண்மையே உண்மைன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதற்கு மிஞ்சின தீமை யாரிடத்துல இருந்து வருது? உங்களிடத்துல இருந்து அல்ல. அதுக்கு மிஞ்சின தீமையை பற்றி நீ கவலைப்படாத. உண்மையை உண்மையன் இல்லை இல்லை என்று சொல்ல. அப்ப பாருங்களேன், யோவான் ஸ்நானத்தில் வந்தாங்களா, இவர் கேட்கிற விரியன் பம்பு குட்டிகளே, நான் ஏற்கனவே சொன்னது போல எருசலேம் நகரத்தார் யாவரும், யூதையா தேசத்தார் யாவரும் ஒரே பிரசங்கியாரிடத்துல ஒரே சமயம் வந்தது யோவான் ஸ்நானத்தில் மட்டும்தான். இயேசுவிடத்தில் கூட இல்ல. அப்படி வந்த போது அவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. நான் இதை மறுபடியும் சொல்றேன், முன்னால சொல்லியிருக்கிறேன். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, விரியனுக்கு காது கிடையாது. விரியன் பாம்புக்கு முன்னால் நீங்க என்ன ஊதுனாலும் அது கேட்காது. ஏன்னா அது காது கிடையாது. இவர் வந்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னது பாம்புக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லல. என்ன சொன்னாருன்னா, நீங்க காதிருந்தும் கேளாதவர்கள். உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் என்ன ஏறாது? காத்துல ஏறாது. அவருடைய பிள்ளைகள் நீங்க, உங்களுக்கும் அதே நிலைமை தான். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இந்த வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்பதான் சொல்லுவார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். கேட்பாங்க, ஐயா நாங்க என்ன ஏ செய்யணும்? அப்போ சொல்லுவார், 2 அங்கி இருந்தேன்னா ஒரு அங்கி என்ன செய்ய, இல்லாதவனுக்கு கூட. இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். இருக்கிறவனுக்கு கொடுக்கறதுக்கு முந்திக்கிட்டோம். எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு இன்னொரு சீட்டு வாங்கி கொடுத்துருவோம். நம்ம இல்லாதவனை பத்தி கவலைப்பட மாட்டோம்னு வச்சுடுங்களேன். ஆண்டவர் ஒரு நாள்ல என்ன பார்த்து சொல்லுவார், மகனே ஒன்னு எனக்கு தெரியாது. நம்முடைய ஆண்டவருடைய ஒரு உயர்ந்த தத்துவம் என்ன தெரியுங்களா, நீங்க நரகத்துக்கு போனாலும் அவருடைய பிள்ளை தான் நீங்க. புரியுதா நான் சொல்றது? விளங்குச்சா? நரகத்துக்கு போனாலும் யார் தான் நம்ம? அவருடைய பிள்ளைகள் தான். ஒரு முறை பாருங்களேன், லாஸ்டர் ஐஸ்வர்யவான் ஓமேல பாருங்களேன், ஐஸ்வர்யவான் போனது பாத்தாளத்துல அவன் ஆபிரகாம நோக்கி கூப்பிடுகிறான், ஆபிரகாமே என் தகப்பனேன். ஆபிரகாம் என்ன சொன்னார்? பாபின்னு சொன்னார, என் மகனே அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம எங்க போனாலும் அவருடைய பிள்ளைகள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எங்க போறோம் என்கிறது முக்கியம். அப்பதான் கேட்கிறார், எப்பா 2 அங்கி இருக்கிறார், ஒன்னு மத்தனுக்கு கொடுன்னு சொன்னா யாருக்கும் கொடுன்னு அர்த்தம், இல்லாதவனுக்கு கொடுன்னா. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம சர்க்கிள்ல இல்லாதவங்க இருக்கிறது கம்மியா இருக்கும். அப்படி இருந்தா கூட குடும்பத்தில் இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் படிச்சமே அவன் தூங்கினான், இப்ப அனுபவிக்கிறான். நான் படிச்சதுனால மேல வந்தேன் ஐயா. இதைத்தான் ஆண்டவர் அருமையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார், நீ கானான் தேசத்துக்கு போற, நீ அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், நீ கட்டாத வீடுகளில் குடியிருக்க போற, நீ நாட்டாத திராட்சை பழத்தில் செடிந்து பழங்களை புசிக்க போற, நீ நாட்டா நடாத எந்த ஒரு விருட்சத்திலிருந்து நீ புசிக்க போற, அப்படி புசித்து நீ செழிப்பாக இருக்கின்ற நாட்களில் என் கைப்பலனும் என் சாமர்த்தியம் இதை எனக்கு செய்தது என்று உன் இதயத்தில் எண்ணாத இருப்பாயாக. ஒருபோதும் எண்ணாதேன்னாரு. நான் படிச்சதுனால மேல வந்து தம்பி படிக்கல கீழே போனான்னு சொல்லிட்டு யாருமே நம்ம நினைக்க கூடாதுங்க. கர்த்தரனை இந்த நிலைமையில் வைத்திருப்பது இல்லாதவர்களுக்கு நான் உதவி செய்வதற்கு, அவங்களை ஜட்ஜ் பண்ணுவதற்கல்ல. ஏன் அவன் படிக்கல, ஏன் அவன் தூங்காம தூங்கிட்டு இருந்தான், அதை பற்றி கேட்பது நம்முடைய கவலை அல்ல. யோவான் சொல்லுகிறார், இல்லாதவனுக்கு கொடு, பீரியட் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு யாவும் படிக்கல, யாம் வேலை பார்க்கல, நாம் வாங்கி கொடுத்த வேலைக்கு யாவும் போகல, அப்படியெல்லாம் கேட்கறது நம்முடைய கடமை அல்ல. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்து வைத்திருப்பது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு, அது நீதிங்க. இந்த மனம் திரும்புதலை குறித்து பேசின யோவான்ஸ் ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. என்ன சவால்னு சொன்னா, ஏரோது யோவான் ஸ்நானுக்கு வேண்டியவர், ரொம்ப வேண்டியவர். எப்படின்னா, ஏரோது எந்த டிசிஷன் எடுத்தாலும் யோவான் ஸ்நானிட்ட கேட்பார், கேட்டுதான் முடிவெடுப்பார். பாருங்க, ஒருவேளை அவரை தீர்க்கதரிசி என்று என்னன்னா ஏறுவது தெரியாது. ஆனால் அவன் தன்னுடைய அண்ணன் மனைவியை எடுத்துக்கொண்டான். இதை யோவான் ஸ்நானன் பார்க்கிறார். எதற்கும் ஆலோசனை கேட்கிற ஒரு ராஜா அண்ணன் மனைவி எடுத்துக்கொண்ட போது யோவான் ஸ்நானன் போய் அவனை கண்டித்தான். நீ செய்வது தவறு, உன்னுடைய அண்ணன் மனைவி நீ வைத்திருப்பது தவறு சொன்னார். நடைபெற்றது என்ன? யோவான்ஸ் தலை போயிடுச்சு, ஆனா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. மனம் திரும்புதலை குறித்து பேசினார், மனம் திரும்புதலை குறித்து கண்டித்து உணர்த்தினார் யோவான்ஸ் நான். இப்போ வந்து கேட்கிறாங்க, ஐயா நீதியை பற்றி பேசுறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் உன்னை ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு அழகான ஒரு வசனத்தை தந்தாங்க, இங்க வந்தபோது தந்தாங்க. அது எப்படின்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை வற்றாத நீர்ச்சி போலவும் இருப்பாய். நல்ல ஒரு வசனம். அப்ப அந்த வசனத்தை நான் வச்சுட்டு, சரி எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பிடிக்கும், வாக்குத்தத்தம் அடைவதற்கு எதை செய்யணும்ங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது, பிடிக்காது. நம்ம இருக்கணும், அன்றும் போட்டுட்டே இருக்கணும், இதுதான் நம்ம விரும்புகிறோம். இல்லைங்க, அந்த அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்க. ஏசாயா 58 அதிகாரம், அதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றது? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது இருளில் உனக்கு வெளிச்சம் உதிக்கும். நீ எப்படி இருப்ப? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போ வெரி சிம்பிள், ஆண்டவர் சொல்லிட்டார் என்னது, பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணியை கொடு, சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய், பலவீனனை தாங்கு. அப்படி நீ செய்வாயானால் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலத்தான் இருப்பாய். இப்ப நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாத்துங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாத்துங்கன்னு கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கேட்கிறேன், கேட்கும்போது பக்கத்துல ஒரு 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 பிச்சைக்காரர் உட்கார்ந்துட்டு, ஐயா ஏதாவது தாங்கன்னு கேட்கிறார். நான் சொல்றேன், சும்மா நான் வந்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னு கேட்டேன், என்னைக்காவது நான் மாறுவேனா? ஐயா மாறமாட்டேன். ஆனா ஏழைக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்துவம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலத்தான் இருப்பாய். நீதி ஒரு நாடுல ஆண்டவர் வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்லுவார், என் பிதாவன் ராஜ்யத்தில் நீங்க சுதந்திரத்துக்குள்ள கேட்பாங்களாம், எப்பயோ உங்களை நாங்க பசியோட கண்டோம். மத்திய 25 அதிகாரத்தில் இருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், அந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாத, யாருக்கு செய்த? இன்னைக்கு இயேசு வருவாரு கொடுக்கலான்னு நிறைய வச்சிருக்கோம், எல்லாம் புழுவும் பூச்சியும் பூத்து அரிச்சு போயிருது. ஏழை வரும்போது கணக்கிட்டு அளந்து கொடுக்கிறோம். ஆண்டவர் அழகாய் சொல்ற பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் என்னன்னா, நீ அளக்கிற அளவின்படிதான் உனக்கு என்ன செய்யும், அளக்கப்படும். அது வந்து யாருக்கு தெரியுமா? என்ன மாதிரிப்பட்ட ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்கிறபடி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லை. என்ன வரலாம், ஒரு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுத்தார். நீ எப்படி அளக்கிறியோ அப்படிதான் உனக்கு அளக்கப்படும் என்று சொல்லுவது ஊழியக்காரர்கள் கொளுத்து போவதற்கல்ல, ஏழைக்கு இறங்குவதற்கு தான் அந்த சொல்ற நீதி. இங்க நீதி. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பை பெறுத்து கண்டித்து உணர்த்தாத ஒரு ஊழியம் பிரயோஜனம் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ரெண்டு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஒண்ணு என்னன்னா, தனி ஜபம், குழுவாக சேர்ந்து ஜபிக்கிற ஜபம் இல்லாமல் எந்த ஒரு ஊழியத்தையும் நாம் செய்யாதிருப்போம். அது பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் ஜபித்து ஊழியத்திலே செல்வோமேயானால் எதிர்பாராமல் வருகிற பிரச்சனைகளை கூட நாம் சந்திப்பதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவார். இரண்டாவதாக, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாமல் அதை நம்ம கண்டிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னு சொன்னா அந்த ஊழியம் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அநீதி உலகத்தில் நடைபெறும் போது நீதி செய்கிறவர்களாக நான் காணப்படாவிட்டால் அந்த ஊழியத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் தாமதிக்கிறார் என்று யாருமே எண்ணக்கூடாது. ஏன் தாமதிக்கிறார்னா, எல்லாரும் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே தாமதிக்கிறார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 2016 ஆண்டில் ஆண்டவரங்களை ஆசிர்வதித்து கொண்டு வந்ததற்காக நன்றி தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய சித்தம் ஐயா. அதுக்காகத்தான் எங்களை உங்க சாயலில் நீங்க படைச்சீங்க, உங்களுடைய அன்பை எங்களுக்கு கொடுத்தீங்க, ஆவியானவரையும் எங்களுக்கு கொடுத்தீங்க தகப்பனே. நாங்கள் கேட்டபடி தனி ஜபம் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. குழுவாக சேர்ந்து ஜபித்து நாங்கள் செய்யாத ஊழியங்கள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஏன்னா மனுஷர்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவோம். ஆண்டவரே, இதோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் கேள்வி கேட்கும் போது நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் ஜபித்து நாங்கள் ஊழியத்தில் ஈடுபட எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, சீஷில் தெரிந்து கொண்ட போது ஜபித்தீங்க, பகல் முழுசும் ஜபித்தீங்க, இரவு முழுசும் ஜபித்தீங்க, கெத்செமனே தோட்டத்தில் ஜபித்தீங்க. எங்களுக்கு அந்த அருளை தாங்க தகப்பனே. வேண்டாண்டாதா, உங்க பிரியமான ஒருவனாக்கிய தானியல் 3 முறை ஜபித்தாராமே. தாவீது சொல்லுவாரே, 7 முறை ஆண்டவருடைய வசனத்தை நான் தியானித்தேன் என்று சொல்லுவாரே. எங்களுக்கும் அந்த வல்லமையை தாங்க ராஜா. நாங்கள் இரவும் பகலும் உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருப்போமானா, நாங்கள் வந்து நல்ல நீரு சண்டையில் நட்டப்பட்ட மரத்தை போல இருப்போம்யா. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆனா அந்த ஒரு வார்த்தை எடுத்து வச்சுட்டு நாங்கள் வீணராய் போய்விடக்கூடாது. இரவும் பகலும் உங்க வேதத்தில் தியானமாக இருந்தா நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இனி நாங்கள் கேட்டோம் ஐயா, பாவத்தை குறித்து கண்டித்து நாங்கள் உணர்த்த வேண்டும், நாங்கள் நீதி செய்ய வேண்டும், நாங்கள் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அந்த ஊழியத்தை நீ கனப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த ஆண்டில் நாங்கள் உமக்கென்று கனி கொடுக்க கேட்ட வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஊழியங்களை ஆசிர்வதியும், ஊழியங்கள் செய்கிற முடி பிள்ளைகளை ஆசிர்வதியும் 1, 30, 60, 100 ஆக பலன் கொடுக்க கிருபையை தாரும். வாரம் முழுவதும் சேமமாக காத்துக்கொள்ளும் எங்கள் பிள்ளைகள் கண்மணியை போல காத்துக்கொள்ளும் ஐயா. அவர்கள் போய் வருகிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களுடைய பிரயாணம் எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும். எங்களுடைய மனதில் காணப்படுகிற கவலைகளை நீர் மாத்திரம் அறிகிறீர் ஐயா. எங்களை விசாரித்து எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.